ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அர்த்தோப்யத்வயானந்த அனதீதத்வைதபானத குருன் ஆராத்ய வேதாந்த சாரம் வக்ஷேய சாமதி. ஏன்னா இதுல நான் வந்து இந்த உச்சாரணையும் சொல்ல வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது இந்த கிரந்தம் இன்னைக்கு முடிந்த இது முடியவே முடியாது. தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் ரொம்ப பெருசு, இந்த கிரந்தத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரந்தத்தை எடுத்தேன். இந்த குட்டையில இருந்து மட்டைக்கு போன மாதிரி இந்த கிரந்தம் அதோட இன்னும் பெருசாகிறது, வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, ஏன்னா சாஸ்திரத்தை விசாரம் பண்றது இதை நான் வந்து மூணே நாள்ல முடிக்க முடியும். சாஸ்திரத்தை விசாரம் பண்றதுக்கு ரெண்டு பத்தி சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டு வகை. சாஸ்திரம் விசாரமானது ரெண்டு வகையில பண்ண முடியும். ஒன்னு சமாச பத்ததி, இன்னொன்னு வியாச பத்ததி. சமாச பத்ததி, சமாசம்னா சுருக்கம், சுருக்கமாக சொல்றது அப்படின்ட்டு. இன்னொன்னு வியாச பத்ததி, வியாசம்னா விஸ்தாரம் அர்த்தம், விஸ்தாரமா விசாரம் பண்றது அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு விஷயத்த இப்ப இங்க அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனச கோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆசிரிய அபிஷ்ட சித்தியே அப்படிங்கிற இந்த அர்த்தத்துல, இந்த இடத்துல அர்த்தத்தை சொல்லணும். அகண்டம் அப்படின்னா அது வந்து வரையப்படாததுப்பா. அப்புறம் சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம் அதுதான். அவாங் மனச கோச்சரம், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது. அப்படிப்பட்ட ஆத்மானம், அந்த ஆத்மாவை, அந்த பிரம்மத்தை அகிலாதாரம், அகிலத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது. அத என்ன பண்றேன், அபீஷ்ட சித்தியே ஆசிரியே, என்னுடைய விருப்பத்துக்காக, விருப்பத்தை அடையறதுக்காக நான் வணங்குறேன். முடிஞ்சு போச்சா தான் அர்த்தம் அதுக்கு. ஆனா அதுல அவர் என்னத்தை, எதுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பொதிச்சு வச்சிருக்காரு, எதுக்கு அகிலாதாரம்னு சொல்லணும், எதுக்கு சச்சிதானந்தம்னு சொல்லி சொல்லணும், அதனுடைய ஆதாரமானது அவர் ரெண்டுத்தோடைய லட்சணமும் அங்க குறிக்கணும் அப்படிங்கறதுக்காக. இன்ஃபேக்ட் நான் இந்த அடுத்த ஸ்லோகத்துக்கு பார்க்காம அந்த ஸ்லோகத்தையே நின்று இருக்க முடியும். அந்த ஸ்லோகத்துல அவர் ஒரு ஒரு சத்துசூத்திரிய, ஒரு ஒரு சூத்திரமும், பிரம்மசூத்திரத்தை ஒரு ஒரு சூத்திரத்தையும் அங்க கொண்டு வர்றதா அர்த்தத்தை காமிக்க முடியுமோ. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, முதல் வாக்கியம், முதல் சூத்திரம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அபீஷ்ட சித்தையே, அபீஷ்ட சித்தையே விருப்பத்திற்கு, விருப்பத்தை அடைவதற்காக அப்படின்னா பிரம்ம ஜிக்யாசா, அந்த சூத்திரத்தோட சமன்வயம் பண்ண முடியும். தத்து சம ஜென்மாத்யஸ்யத, ஜென்மம் சிருஷ்டி ஸ்திதி இதெல்லாம் எதனால உண்டாச்சோ, சச்சிதானந்தம் ஆத்மானம் அகிலாதாரம் ரெண்டுமே அதை கொண்டு வந்துடுறது. தத்து சமன்வயாத், தத்து சமன்வயாத் அவாங் மனச கோச்சரம், அந்த வார்த்தையை வச்சு அங்க நாம வந்து சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியும். இப்படி ஒரு ஒரு சூத்திரத்தையும் இங்கேருந்து கொண்டு வந்து சாஸ்திர யோனித்வாத், அதையும் கொண்டு வந்து சாஸ்திரம் தான் அது காரணம் அப்படிங்கறது, எல்லாத்தையும் ஒரு ஒரு வாக்கியத்தையும் எடுத்து ஒரு ஒரு சூத்திரத்தையும் எடுத்தோட சமன்வயம் பண்ணி பார்க்க முடியணுமோ. அதுக்கெல்லாம் இன்னொரு நாளைய நேரம் இருக்கு, அது பார்க்கலாம். மற்ற சாஸ்திரத்தை முழுமையா முறையா படிக்கும் போது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அர்த்தத்தோபி அத்வய ஆனந்த், அத்வய ஆனந்த, அத்வய ஆனந்தான், அத்வய ஆனந்த அனதீத துவைத பானத குருன் ஆராத்திய வேதாந்த சாரம் வக்ஷியே யசாமதி. அர்த்தத்தோ அபி அத்வய ஆனந்த, அர்த்தத்தோ அபி. இப்ப வந்து வணக்கம் வந்து நமஸ்காரம் ஆத்மக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன தத்துவ அனுசந்தானமா இருக்கலாம், தத்துவத்தை சிந்தனை பண்றதா இருக்கலாம். தத்துவ சிந்தனை பண்றதான நமஸ்காரத்தை சொல்லி முடிச்சுட்டாரு. அடுத்தது குரு வணக்கத்தையும் செய்யறாரு. குரு நமஸ்காரம் ச விதாய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குரு வணக்கத்தையும் செய்யறாரு இங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, பரம்பரையை காட்டுறதுக்கு. இந்த மங்களாச்சரணமே எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சிஷ்யனுக்கு சிஷ்டாச்சாரத்தை காமிக்கிறதுக்குன்னு ஒரு சாதாரணமான ஒரு பிரயோஜனத்தை காமிச்சிட்டு முடிச்சிடலாம், வேற எதுவுமே காமிக்க வேண்டாம். சிஷ்யனுக்கு இதுதான்ப்பா முறை, இதுதான் வழிபட வேண்டிய, இதுதான் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய வழி அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி முதல்ல தத்துவத்தை விசாரம் பண்ண, தத்துவத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரு கிட்ட வராரு. யாரு குரு? அர்த்தத்தோ அபி அத்வயா ஆனந்த, அத்வயானந்த அப்படிங்கிற குருக்கு பேர். அத்வயானந்த யோகீந்திரர், அத்வயானந்த சரஸ்வதி ஆத்மா தீர்த்தரா இருக்கலாம். இப்படி அந்த அத்வயானந்தரானவர் குரு. அத்வயானந்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா, அர்த்தத்தோபி அத்வயானந்த, பேர் மாத்திரம் இல்ல, பேரு பெத்த பேரு, ஆனா செய்யற வேலையெல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம அவரு பேருக்கு ஏத்த மாதிரி ஆளு, ஆளும் பேரும் பொருத்தமானது. அர்த்தத்தோப்பி அத்வான அத்வியானந்த, நாமத்தோப்பி அர்த்தத்தோப்பி, அங்க அர்த்தத்தோபி அத்வயானந்த அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அவசியம் என்ன? அத்வயானந்த குருன் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சிருக்கலாமே, அர்த்தத்தோபி அத்வயானந்தன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அதையும் இன்னொரு விஷயத்த காமிக்காது. பரம்பரையில குருவனுடைய பேரை உச்சாரணம் பண்றது, பெரியவங்களுடைய பேரை சாதாரணமா நம்மளுடைய பரம்பரையில உச்சாரணம் பண்றது அப்படிங்கறதே தப்பு அப்படிம்பாங்க. குருவுடைய பேரை உச்சாரணம் பண்ண மாட்டாங்க, குருவுடைய பேரை சொல்ல மாட்டாங்க. அதை காமிச்சு கொடுக்கறதுக்காக இதெல்லாம் நமக்கு படிப்பிச்சு கொடுக்கற முறை, இப்படித்தான் இதோடைய முறை அப்படிங்கறத கத்துக் கொடுக்கறதுக்கான வழி. அதனால சொல்றாரு அர்த்தத்தோபி அத்வயானந்த. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவருடைய பேர் மாத்திரம் இல்ல, அவருடைய அந்த சுரூபமும் அதுதான், பொருளும் அதுதான். பொருள் கூடியதா இருக்கிற பேர் அது. பகவத்கீதையில சொல்றாரு யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சாம் அப்படிங்கிறாரு, யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சாம் பிரபதந்தி அவிபேசிதாக அப்படின்னு சொல்றாரு. சரி அது போட்டோம். யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சாம், யார் இவங்க? இவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொல்லுங்க. புஷ்பிதாம் வாச்சாம் பிரபதந்தி, அவங்க எல்லாம் சொல்றது புஷ்பித வாச்சம். புஷ்பித வாச்சம்னா பூத்துக்குழுங்குற மாதிரி அழகழகா பேசுவாங்க, ஆனா பிரயோஜனமே இல்லாத பேச்சு. அழகழகா இருக்கும், கேட்கறதுக்கெல்லாம் அஹா ஓஹோன்னு இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்படிப்பட்ட புஷ்பிதாம் வாச்சாமா இல்லாம ஃபலிதாம் வாச்சாமா இருக்கிறது இவங்களுடையது. ஃபலிதாம் வாச்சாம்னா பழத்தை கொடுக்கக்கூடிய பூ, அது வெறும் பூவாட அந்த பூவோட நிலையிலிருந்து போகாதது, அது பலனையும் கொடுக்கறதா இருக்கு. அப்படிப்பட்ட பலனையும் கொடுக்கறதா இருக்கிறதான எவருடைய பாதங்களோ, எவருடைய மூர்த்தியோ, எவருடைய சொரூபமோ, எவருடைய வாக்கோ, அப்படிப்பட்ட ஏன் எப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கோ அந்த இடத்துல அந்த மாதிரியோட தன்மையோட வெளிப்பாடு தான் நம்ம பார்க்க முடியும். அவருடைய ஸ்வரூபம் அத்வயானந்தமா இருந்ததுன்னா, அவருடைய ஞானம் அத்வயானந்தமா இருந்ததுன்னா, அவர்கிட்ட இருந்து வர்ற வாக்கும் அத்வயானந்தமா இருக்கும், அந்த வாக்கினுடைய பலனும் அத்வயானந்தமா இருக்கும். லக்ஷ்மி அப்படிங்கிற தெய்வத்தை எதுக்கு கும்பிடுறோம்? நல்லா படிப்பு வர்றதுக்காக கும்பிடுறோம் லக்ஷ்மிய, சொத்து வர்றதுக்காக லட்சுமியை கும்பிடுறோம், ஆனா சரஸ்வதிய படிப்புக்காக கும்பிடுறோம். அப்போ ஒரு ஒரு தெய்வத்தையும் ஒரு ஒரு நோக்கில நம்ம வணங்குறோம். அந்த லக்ஷ்மியிட்ட போய் பார்க்கும்போது அந்த லக்ஷ்மியோடைய கையில என்ன இருக்கும்? ஒரு பெரிய பானை இருக்கும், அந்த பானை ஃபுல்லா தங்க காசு இருக்கும், அந்த பானை ஃபுல்லா தங்க காசு இருக்கும், இல்ல இன்னொரு பானை ஃபுல்லா அரிசி இருக்கும். இந்த மாதிரியான லக்ஷ்மியை நம்ம கும்பிடுறோம். அதே சரஸ்வதியை போய் வணங்கும் போது சரஸ்வதி எப்படி இருக்கா? புத்தகத்தோட இருக்கா, வேணியோட இருக்கா, வீணையோ இல்ல புத்தகமோ எதுவா இருந்தாலும் சரி. அதுக்கு தாத்பரியம் என்ன? ஞானம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி போயிட்டு சக்தியை போய் கும்பிடுறோம் அப்படின்னா கையில கத்தி கபடா எல்லாம் வச்சுட்டு இருக்கா, எதுக்கு? வீரம். அப்போ அவங்க கிட்ட உள்ள என்ன சுரூபம் இருக்கோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றது. முகத்தில் தெரியும்னா மூஞ்சியில பார்த்தா தெரியுமா? மொச பிடிக்கிற நாய மூஞ்சியை பார்த்தா தெரியும் அப்படிமா? அந்த மாதிரி இல்லங்க. அகத்தின் அது முகத்தில் தெரியும் அப்படின்னா முகம் அப்படின்னு சொல்லி சொன்னா வாய்க்கு உபலட்சணம், வாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முகம் அப்படிங்கிறது முக நாசிகா வச்சனோனு நாசிகா சூத்திரம் படிச்சிருக்கோம். முகம் அப்படின்னா வாய். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா ஒருத்தனுடைய உள்ள இருக்கிற அழகோ அசிங்கமோ வார்த்தை, அவன் என்ன மாதிரியான வார்த்தை பேசுறானோ அது மூலியமா தெரிஞ்சுன்றானோ. அப்படி இங்கேயும் இந்த அத்வயானந்தருடைய அகத்தின் அழகு அவருடைய சொரூபமா வெளியில முகத்திலையும் அவருடைய சொரூபத்திலையும் அவருடைய வாக்குலையும் பார்க்கலாம். அதனால்தான் திருமூல திருமந்திரத்துல என்ன சொல்றாரு? தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படிங்கிறார். அப்புறம் திருவார்த்தை கேட்டல், திருநாமம் செப்பல், குருவுரு சிந்தித்தலே, தெளிவு குருவுரு சிந்தித்தலே அப்படின்னு முடிக்கிறாரு. அப்படி குரு உரு சிந்தித்தல் எப்படி தெளிவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா அந்த சொரூபமா இருக்கிறதுனாலதான். அதனாலதான் சொல்றாரு அர்த்தத்தோப்பி அத்வயானந்த அப்படின்னு. அதனால்தான் அங்க சொல்றாரு அர்த்தத்தோப்பி, அவர் பொருளு பேருக்கு பேருடைய பொருளுக்கு ஏத்த மாதிரி அவர் அத்வயானந்தரா இருக்கிறவர். அனதீத துவைத பானத அத்வயானந்தான், அதீத துவைத பானத அத்வயானந்தான். அப்படி அத்வயானந்தான் அந்த மாதிரி அத்வயானந்தரா இருக்கிறவர். அதீத துவைத பானத, அதீதமான கடந்ததான. ஏன் அவர் அத்வயானந்தமா இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன் அவர் அத்வயானந்தமா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதீத துவைத பானத, துவைத பானம், துவைத்தம், துவைத்தம்னா இரட்டை, எல்லா வகையான இரட்டையும் ஜகத்து பார்க்கிறது, இரட்டை திருப்பிடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இரட்டை திருப்பிடிகள், இரட்டை திருப்பிடிகள் அப்படின்னு சொல்லி சொன்னா சந்தோஷம் துக்கம் குளிர் சூடு இந்த மாதிரி இரட்டைகள். திருப்பிடிகள் அப்படின்னா பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள், பார்க்கப்படும் விஷயம், அறிபவன் அறியப்படும் பொருள், அறிபடும் விஷயம், இப்படி எல்லாமே உலகமே. இது எல்லாத்தையும் துவைத்தத்துல கொண்டு வந்துடலாம். அந்த திரிபுடியும் கூட துவைத்தம் இருந்தாத்தான் உண்டாக முடியும். என்னிலிருந்து வேறு ஒன்னா இருந்தாத்தான் அந்த பார்க்கப்படும் முறையே இருக்க முடியும். அப்படிப்பட்ட துவைத்தமானது ஆதாரம் திரிபுடிக்கு. அதனால துவைத்தத்திலே நம்ம நிறுத்திலாம், திரிபுடி கூட போக வேண்டிய அவசியம் இல்ல. அந்த துவைத்தமானது அதீத துவைத்தமானது பானமாறுது. பானம்னா பா பிரகாஷனே தாது, பா பிரகாசனை பிரகாசிக்கிறது. துவைத்தமானது பிரகாசிக்கிறது யாருக்கு? நமக்கு பிரகாசிக்கிறது. நான் வேற, நமக்கு கத்துக் கொடுக்கிற ஆச்சாரியர் வேற, நம்ம பக்கத்துல படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் வேற, இப்படின்னு எல்லாரையும் வேற வேறையா தான் பார்க்க தோன்றது. ஆனா இவர் எப்படிப்பட்டவர்? அதீத துவைத்தானந்த துவைத்த பானத்தக. துவைத்தமானது அந்த துவைத்த பானத்திலிருந்து, துவைத்த பிரகாசத்திலிருந்து அதீதமா கடந்திருப்பவரா இருக்காரு. ஏன் கடந்திருப்பவரா இருக்காரு? அத்வயானந்தரா இருக்கிறதுனால. அத்வயானந்தர் ஏன், அவர் பேர் மாத்திரம் அத்வயானந்தர் இல்லைன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அத்வயானந்த அர்த்தத்தோபி அதீத துவைத்தபானத்தக அப்படின்னு அர்த்தம் வந்துருவாங்க. அவர் அத்வயானந்தர் ஒரு பேர் மாத்திரம் இல்ல, பொருளும் கூட. ஏன் அப்படின்னு கேட்டா, துவைத்தபானமானதுக்கு கடந்து, இந்த துவைத்தத்துடைய கட்டுப்பிடியிலிருந்து கட்டுப்பாட்டிலிருந்து கடந்து போனவரா இருக்கிறதுனால. குருன் ஆராத்யா, அந்த அத்வயானந்த் ஏன் இவ்வளவு பேர், அந்த அத்வயானந்தரோட விசாரம் எதுக்கு இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் தான் என்னுடைய குரு. குருன் ஆராத்ய வேதாந்த சாரம் பக்ஷியே, அந்த குருவை வணங்கி, அப்படிப்பட்ட அத்வயானந்தரான அந்த குருவை வணங்கி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வேதாந்த சாரம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை அகம் பக்ஷியே நான் சொல்றேன்பா. எதுக்கு? யசா மதி பக்ஷி, எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவ்வளவு வேதாந்தம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யசா மதி, என் புத்திக்கு எவ்வளவு உணர்ந்ததோ, என் புத்தி எந்த விஷயத்தை எவ்வளவு உணர்ந்திருக்கோ அந்த விஷயம் என் புத்தி கெட்டின மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அத்வைத இந்த வேதாந்த சாரத்தை நான் சொல்றேன். ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒன்னு, சாஸ்திரத்துல பொதுவான முறை, எல்லா கிரந்தங்களையும், மனுஸ்மிருதியா இருக்கட்டும், இல்ல தேய் பாகவதமா இருக்கட்டும், பாகவதமா இருக்கட்டும், இல்ல மகாபாரதமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு வாக்கியம் வந்துடும், ஒரு ஸ்லோகம் வந்துடும். யசா தேவ ததா குரு சாஹ பிரகாஷந்தே மனாத்மனாக அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்ய தேவே பராபக்தி, எவனுக்கு தெய்வத்தினிடத்தில் பராபக்தியானது. பராபக்தி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்க பகவத்கீதையில் திருப்பி சொல்றாரு, அந்யச்சிந்தையந்தோ மாம், என்னிலிருந்து வேறுபடாதா இருக்கிற எந்த பக்தியோ அதுதான் பராபக்தி. பக்தி அப்படிங்கறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பக்தினா என்னது? நான் வேற, ஈஸ்வரன் வேற, இந்த முறை வேற, அதை வழிபடுற முறை வேற. துவைத்தம், இந்த துவைத்தமான நிலை இல்லாம என்னிலிருந்து வேறுபடாதவர் அப்படின்ட்டு ஈஸ்வரனை பாக்குறது அப்படிங்கிற நிலை இல்லாம, நான் தான் அப்படிங்கறத பாக்கணும். என்னிலிருந்து ஈஸ்வரன் வேறு இல்லைன்னு பார்க்கும் போது அகங்காரத்தை கொண்டு வரும். நான் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா வேற எதுவுமே அகங்காரத்துக்கு வேற காரணமே இல்லைங்க. நீ என்ன பெரிய ஆளா, நீ நானும் ஒண்ணுதானையா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன்ட்ட போய் நம்ம சேலஞ்ச் பண்ணல, நம்ம போய் மாத்தட்டல. நம்ம என்னது, நான் என்னிலிருந்து வேறு எதுவுமே வேறுபடுறது இல்ல, நான் மாத்திரம்தான், சொரூபம் மாத்திரம்தான் அப்படின்னு, சொரூபான சந்தானமே பக்திஹி அப்படிங்கிறார் பகவான். பகவான் பாஷிகார் சொல்றது என்னது, சொரூபானுசந்தானமே பக்தி. பக்தினா என்னது? சொரூப சிந்தனம் தான் பக்தி. திருப்பி திருப்பி தன்னை குறித்து சிந்திக்கிறதா, நான் 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 நான், அந்த ஆத்ம சிந்தனை மாத்திரம் இருக்கிறது பேர் தான் பக்தி அப்படிங்கிறார். அந்த பக்திய எஸ்ய தேவே பராபக்தி, அந்த பராபக்தியானது எவனுக்கு தெய்வத்தினிடத்தில் இருக்கிறதோ, அந்த மேன்மையான சிரேஷ்டமான பராபக்தி, மேன்மையானது சிரேஷ்டமானது அர்த்தம், அந்த சிரேஷ்டமான பக்தி தெய்வத்தினிடத்தில் எவனுக்கு இருக்கிறதோ, யதா தேவே ததா குரோ, தெய்வத்தினிடத்தில் இருப்பது போலவே குருவினிடத்திலும் எவனுக்கு இருக்கிறதோ, தஸ்யைவ கதிதாஹ்யர்த்தாஹ, சொல்லப்பட்ட பொருள், சொல்லப்பட்ட விஷயத்தின் பொருள் அவனுக்குத்தான், தஸ்யைவ அவனுக்குத்தான், சொல்லப்பட்ட கதிதாக அப்படின்னா சொல்லப்பட்டது, அர்த்தாகனா பொருள், சொல்லப்பட்ட பொருள் அவனுக்குத்தான். என்ன ஆகும்? பிரகாஷந்தே மகாத்மனஹ, அந்த பரபிரம்மமானது பிரகாஷிக்கிறது. இதுல ரெண்டு விஷயம் வந்தாச்சு. கேட்கறதுக்கான புருஷார்த்தம் என் கையில இருந்தாலும் கூட அந்த வார்த்தையினுடைய பிரகாசமானதுக்கு பிராரப்தம் முக்கியமான காரணமாயிருக்கு. பிராரப்தம் முக்கியமான காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, வார்த்தைய கேட்கறதுக்கான சக்தி என்னுடையதா இருந்தாலும் அதனுடைய சக்தி கிரகணம், அந்த அந்த சொல்லுடைய பொருளை நான் உணர்றதுக்கு பிராரப்தம் எனக்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பாக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.